சங்கே பிராமாணத்தில் ஸ்லோகங்கள் பதம் பிரித்து அர்த்தம் பார்த்துட்டே வரும். நேற்று 78வது ஸ்லோகம், அதில் சுந்தரகாண்ட பூர்த்தியாகுது, அது வரைக்கும் பார்த்தோம். இந்த ராமாயணத்தை படிக்க படிக்க சுருக்கமாக படித்தா போகவே மாட்டேங்கிறது. சுந்தரகாண்டத்து 8 ஸ்லோகத்துலையா, 3000 ஸ்லோகத்துக்கு கம்மியாக எப்படி படிக்க முடியும், சுவாரஸ்யமாக இருக்காதே அப்படின்னு தோன்றது. அந்த மாதிரி இங்கே 2.5 ஸ்லோகத்தில், அடுத்த 2.5 ஸ்லோகத்தில் யுத்த காண்டம் சங்கேபங்கிறதுனால சுருக்கமாக சொல்லியிருக்கார் அவர். அதை கொஞ்சம் விஸ்தாரமாக நம்ம பார்க்கலாம். அதனால் இன்னைக்கு இந்த 2.5 ஸ்லோகம் பார்ப்போம். 79வது ஸ்லோகம், தத சுக்ரீவசஹிதா கத்வா தீரம் மகோததேஹே. ஹனுமாத்திரமி வந்து சீதாதேவியுடைய நிலைமையை சொல்லி சீதாதேவி சொன்ன வார்த்தைகளே சொல்கிறார். இமம் ச தீவிரம் மம சோக வேகம் ரக்ஷோபிரேபிஹி பரிபர்சனஞ்சா புருயாஸ்து ராமஸ்ய கத சமீபம் சிவஸ்ச்சதே த்வாஸ்து ஹரி பிரவீரா அப்படின்னு, ஹே ஹனுமான், என்னுடைய இந்த தீவிரமான சோகத்தை, இந்த ராட்சிகள் ராவணன்லாம் எனக்கு பண்ணுற கொடுமையை ராமனிடத்தில் போய் சொல்லு, என்னை இந்த கஷ்டத்திலேருந்து சீக்கிரமாக வந்து மீட்க சொல்லு, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு அந்த வார்த்தைகளே சொல்லி, சர்வதா சாகரஜலே சந்தாரஹ பிரவித்தியத்தான், அங்க அம்மா அப்படி கஷ்டப்படுறா, அதனால உடனடியாக எப்படி கடலை தாண்டதுங்கிறதுக்கு ஒரு வழி பார்க்கணும், உடனே போகணும் அப்படின்னு ஹனுமார் அந்த ராமர் அந்த காரியத்துல தள்ளுறார். ஆனா திடீர்னு இப்போ ராமருக்கு எப்படி இந்த அபாரமான எதிரியை நான் எதிர்கொள்ள போறேன், எப்படி 100 யோஜனை கடல் தாண்டது, ஹனுமார் சொல்ற அந்த பலத்த பாதுகாப்பெல்லாம் கேட்டபோது எப்படி நான் அந்த கோட்டையை பிளப்பேன், எப்படி சீதையை மீட்பேன் அப்படின்னு சொல்லும்போது சுக்ரீவன் சொல்றான், ஹே ஹே ராமா, நீ எவ்வளோ மகாமதி, நீ எவ்வளோ பெரிய புத்திமான், இது இப்போ போய் நீங்க தளரலாமா, எங்க சீதை இருக்கான்னு தெரியாத போது நம்ம தளர்ச்சியா இருந்தோம், இப்போ சீதை எங்க இருக்கான்னு தெரிஞ்சாச்சு, எப்படியாவது மீட்டுடலாம், நீங்கள் கிளம்புறதுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு, ரேசிங் டு த அக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி சுக்ரீவன், என்னோட படையே இருக்கு, நாங்கள் எல்லாரும் இருக்கோம், போய் எப்படியாவது இந்த ராட்சஸர்களை வதம் பண்ணி சீத்தையை மீட்டுன்னு வரலாம் அப்படின்னோடனே ராமருக்கும் திரும்பியும் உற்சாகம் வருது. ராமர் சொல்றார், இப்போ இந்த ஒவ்வொரு நாளும் 12 மணிங்கிறது அபிஜித் முகூர்த்தம், இப்போ அபிஜித் முகூர்த்தமாக இருக்கு, இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு, அந்த பெரிய படை எந்த ஒரு நகரத்துக்குள்ளேயோ கிராமத்துக்குள்ளேயோ போகாதேங்கோ, காட்டில் காட்டு வழியாக போகலாம், வழி இல்லைன்னா வழி பண்ணிட்டு போகலாம், ஜாக்கிரதையாக இருங்கோ, எதிரிகள் விஷம் வச்ச அன்னத்தெல்லாம் கொடுத்து கொல்ல பாப்பா அப்படின்னு ராமர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கடற்கரைக்கு வந்து சேர்ந்துடுறா. அங்கேருந்து எப்படி இந்த கடல் தாண்டது, இனிமே இங்கே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சீதையை நினைச்சு ராமர் லக்ஷ்மணன்ட்ட புலம்பின் இருக்கார். இது இங்கே காட்சி. அங்கே ராவணன் கலங்கி போய்டான், ஒரே ஒரு வானரை வந்து ஊரையே எரிச்சுட்டு போயிடுத்து, பயமுடுத்துட்டு போயிருக்கு, ராமலட்சுமணோட பெரும்பறையோடு வருவோம், உங்களுக்கு முடிவு கட்டும் அப்படின்னு கர்ஜனை பண்ணிட்டு போயிருக்கார். அவன் சபையை கூப்பிட்டு, என்ன பண்ணுறது, நீங்கள்லாம் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கோ அப்படின்னு சபையில் சொல்கிறான். ஒவ்வொருத்தர் எழுந்து கொக்கரிக்கிறா, நான் இருக்கேன், என்ன மீறிண்டு யார் என்ன பண்ண முடியும், நான் ஒருத்தனே ராமரை வதம் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தன் ஒன்று ஒன்று சொல்கிறான். அப்போ விபீஷணன், ராவணா ஏன் நீ பிறன் மனைவி மேலே ஆசைப்படுற, சீதையை ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம், இந்த ராமன் சாதாரண எதிரி கிடையாது, அவன் தர்மமே வடிவானவன், அதனால் நமக்கு கெடுதல் வரும், இந்த குலத்துக்கே கெடுதல் வரும், சீதையை ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னோடனே ராவணன் கதை ரசிக்கல, எழுந்து போய்ட்றான். அப்புறம் விபீஷன் அவன் வீட்டில் போய் தனியாக அந்த உபதேசம் பண்ணுறான், நீ கிளம்பு, இந்த பேச்சியன்ட்ட பேசிட்டு இருக்காத, ஒரு நாடோடிக்கு பயந்துட்டு நான் ஏன் லக்ஷ்மி மாதிரி அந்த சீதையை எடுத்துன்னு வந்துச்சுருக்கேன், யாருக்கும் பயந்து நான் திருப்பி தர போறதில்லை அப்படின்னு சொல்றான். அப்புறம் திரும்பவும் சபையை கூப்பிட்டு அவனுக்கு அந்த நடுக்கம் போல, அந்த ராவணன் வந்து அந்த அவனுடைய படைகள் எல்லாம் ஒரு தடவை பார்வையிடுறான், திரும்பியும் சபையை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் சொல்லுங்கோ, ராமர் எப்படியா வந்துருவார்னு நினைக்கிறேன், எப்படி அவரை ஜெயிக்கிறது வழி சொல்லுங்க அப்படின்னு திரும்பியும் விபீஷணன் சொல்கிறான், நீ இந்த எதிரிய சாமதான பேத தண்டன் இருக்கு, நீ சமாதானமா போ, இவனோட யுத்தம் பண்ணாத, ராமபாணம் படாததுனால இந்த பிரஹஸ்தன் கும்பகர்ணன்லாம் பேசுறா, ராமபாணம் மேலப்பட்டா இப்படி பேச மாட்டா, யாரும் மிஞ்ச மாட்டா உனக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்திரஜித் எழுந்து இந்த சித்தப்பா எப்ப பார்த்தாலும் பேடி அப்படின்னு உடனே விபீஷணுக்கும் வருது, இந்த இந்திரஜித்த சின்ன பையன் இவனை யார் உள்ள விட்டா, இவன் அப்பாவோட உயிரே வாங்கிடுவான் போல இருக்கு அப்படின்னு உடனே ராவணனுக்கும் வருது. ராவணன் விபீஷணனை அவமானப்படுத்தி பேசுறான், இன்னொரு இருந்தா கொன்னிருப்பேன், ஒன்னு சீனு விடுறேன் அப்படிங்கிறான். உடனே விபீஷணன் ரோஷத்தோட ஆகாசத்துல எழுந்துட்டு, நான் இல்லாம நீ க்ஷேமமா இருப்பேன்னா இருந்துக்கோப்பா, நீ அண்ணா நான் ஒன்று ஒன்றும் சொல்ல போறது இல்லைன்னு அவனோட ஒரு நாலு அவனுடைய மந்திரிகளாக இருக்கக்கூடிய நாலு ராட்சஸராக கிளம்புறா. அந்த கடலை தாண்டி வந்து ராமர்கிட்ட விபீஷணன் ஆகாசத்தில் நின்று வானரா கிட்ட சொல்றான், சர்வலோக சரணரான ராமரை சரணாகதி பண்றதுக்கு விபீஷணன் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு. வானராலாம் அதை போய் சொல்றா, சுக்ரீவன் வந்து யார வேணா சேர்த்துக்கலாம், எதிரிட்டேந்து வந்து வேலை சேர்த்துக்கூடாது, ராமா இந்த விபீஷணன் உடனே கொல்றதுக்கு உத்தரவு கொடுங்கிறான். ராமர் எல்லார்ட்டையும் அபிப்பிராயம் கேட்கிறார், நிறைய பேர் வேண்டான்னு தான் சொல்றா, ஹனுமார் மட்டும் இவன் சுத்தாத்மா, இவனை நம்பலாம், இவனை சேர்த்துக்கலாம்னு சொல்றார். ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ராமர் முடிவா சொல்றார், என்னை வந்து நமஸ்காரம் பண்ணி காப்பாத்துறாமான்னு சொன்னா அவனை எல்லா காலத்திலும் எல்லா கோணத்திலும் காப்பாற்றுவேன், இது நான் விரதமா வச்சுருக்கேன். சக்ருதேவ பிரபன்னாயா தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத்து விரதம் மமா அப்படின்னு ராமர் வாக்கு கொடுக்குறார். அந்த வாக்கு அன்னைக்கு விபீஷணனுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் என்னைக்கும் நமக்கு இருக்கு. ராமா காப்பாத்துன்னு சொன்னா போறோம், அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணா போறோம். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியம் அப்படின்னு ராம நமஸ்காரம் பண்ணா எல்லா ஆபத்துகளையும் விலக்கி எல்லா சம்பத்துகளையும் கொடுப்பார். விபீஷணனுக்கு அங்கேயே சமுத்திர ஜலத்தை வச்சு லங்கைக்கு ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். அப்புறம் இந்த கடல் எப்படி தாண்டதுன்னு கேட்டபோது விபீஷணன் சமுத்திர ராஜாட்ட ராமர் வேண்டிக்கலான்னு மூணு நாள் தர்பேல படுத்துட்டு பட்டினி கிடந்து ராமர் வேண்டிக்கிறார். சமுத்திர ராஜா வரல, ராமர் கோச்சுண்டு ஒரு அம்ப போடுறார். அது இங்க அடுத்த ஸ்லோகம். சமுத்திரம் க்ஷோபயாமாசா ஷரைஹி ஆதித்ய சன்னிபைஹி, சூரியனை போல ஜொலிக்கூடிய அம்புகளை சமுத்திர ராஜா மேல விடுறார். ஏன்னா அவனை வழி விடுறான்னு சொன்னபோது அவன் ஒன்றும் பதில் பேசாம கர்வமா இருக்கான். அந்த அம்பை விட்டோன்னு கடல்ல இருக்கிற ஜீவராசிகள்லாம் தவிக்கிறது. தர்ஷயாமாச சாத்மானம் சமுத்திர சரிதாம் பதிஹி, பிரம்மாஸ்திரத்தை எடுத்துடுறார் இவர், கடலையே வத்தடிக்க போறேன்னு சொல்றார். அப்ப சமுத்திரன் ராஜா தன்னை தர்ஷயாமாச சாத்மம் தன்னை காண்பித்துக் கொள்கிறான். சமுத்திர ராஜா ஒரு மனுஷ ரூபத்துல வந்து ராமர்கிட்ட மன்னிச்சிரு, பஞ்சபூதங்கள்னா அதுக்கு பகவான்கிட்ட கட்டளை ஒன்று இருக்கு, ஆனா நீ பகவான் தானே, நான் உன்னை அவமானப்படுத்திக்கூடாது, உன்னுடைய படையில நலன் ஒருத்தருக்கான், அவனை கொண்டு நீ பாலங்கட்டு நான் அதை விழாம தாங்குறேன் அப்படின்னு சொல்றான். சமுத்திர வச்சனா செய்வா நலம் சேத்தும் அகாரயத்து, ராமர் நலனை கொண்டு கடல் மேல பாலத்தை கட்டுவித்தார் அப்படின்னு வருது. அந்த நலன் அஞ்சு நாள்ல அந்த பாலத்து நூறு யோஜனை, பத்து நூறு யோஜனை நீளமும் பத்து யோஜனை அகலமுமா இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான கடல் மேல் பாலங்கிற காரியம் இன்னைக்கும் சயின்ஸ்ல கூட பண்ணல, அது மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை ராமர் பண்றார். முதல் நாள் பதினாலு யோஜனை, அப்புறம் இருபது, அப்புறம் இருபத்தொன்னு, அப்புறம் இருபத்தி ரெண்டு, அப்புறம் இருபத்தி மூணு யோஜனைகள், இப்படி அஞ்சு நாள்ல பாலத்தை கட்டி லங்கை போய் சேர்றார். தேனகத்வா புரியும் லங்காம், அந்த நூறு யோஜனை பாலத்துல இந்த வானரப்படையோடு ராமர் லங்கைக்கு போய் சேர்ந்தார். இந்த சங்கட்சேப ராமாயணத்துல ஹத்வா ராவணமாகவே யுத்தத்தில் ராவணனை வதம் பண்ணார் அப்படின்னு அங்கேருந்து ஒரு இருபதாவது சர்க்கிலிருந்து நூத்தி பதினொன்னாவது சர்க்கம் யுத்த காண்டத்துக்கு ஒரு ஜம்ப். அதுக்கு நடுவில் இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். அங்க ராவணன் பெரிய படம் வந்தோடனே ஒற்றர்களாக அனுப்பிச்சுடுறான், அனுப்புறான், அவளெல்லாம் விபீஷன் பிடிச்சிடுறான், அவளை வந்து ராமர் விடுவிச்சுடுறார். போய் ராவணன்ட்ட எல்லா தகவலையும் சொல்லு, நாளைக்கு கோட்டையை தகர்க்க போறேன்னு சொல்லுன்னு சொல்றேன். அவள்லாம் வந்தோடனே அந்த ஒற்றர்கள்ட்ட ராவணன் எல்லாரும் கேட்கறான், யார் யாருன்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரை பத்தி அந்த ஒற்றர்கள் சொல்றா. அப்புறம் ராவணன் ராமர் மாதிரி ராமர் தலை மாதிரி ஒன்று பண்ணிட்டு போய் சீதையை பயமுறுத்துறான். அதுக்குள்ளே யுத்த பேரிகை முழங்கிறது. ராவணன் அந்தண்ட போன அந்த தலை மறைஞ்சிடுறது. சரமான ஒரு ராட்சசி சீத்தையை சமாதானப்படுத்துகிறா, அதெல்லாம் மாயை நீ கவலைப்படாதேன்னு. அப்புறம் சபையில் வந்தவுடனே மால்யவான் ஒருத்தர், அதர்மத்து காலம் இருந்தபோது நம்ம வாழ்ந்தோம், இப்போ தர்மத்து காலமாக இருக்குது, நிறைய வேதத்தெல்லாம் முழங்கி தெய்வங்களை வழிபட்டு இப்போ யாகங்கள்லாம் பண்ணி, ரிஷிகள் யாகங்கள்லாம் பண்ணி இப்போ தர்மத்து காலமாக இருக்கு, அதனால நீ யுத்தம் பண்ணாதே, இது குலநாசம் வரும் அப்படின்னும் போது இந்த ராவணனை ரெண்டா வெட்டி போட்டாலும் இன்னுத்தன் முன்னாடி தலை வணங்க மாட்டான், நான் வணங்காமடி ராவணன், நான் போய் குரங்கு கூட்டத்தோட ஒரு நாடோடி வந்தான் அவன் காலில் போய் விழப்போறதில்ல, எழுந்து போங்க அப்படின்னு அந்த பெரியவரை சொல்லிடுறான். அவர் போய்டார், அவர் யுத்தம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி ராமர் அங்கதனை நினைச்சு கடைசியாவது தடவை எச்சரிக்கப்படுறார், சீத்தையை ஒப்படைச்சு உயிர் பழிச்சுப்போ, ஆனால் இனிமே இந்த லங்கராஜன் உனக்கு கிடையாது, விபீஷணனுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு. அதை போய் அங்கதன் சொன்னோடனே அவனை கொல்லுங்கிறான். அங்கதனை கொல்ல வந்தவாள் நாலு பேரை தூக்கி மேலே ஆகாசில் வாழ் தூக்கிண்டு மேலே போய் கீழே போட்டு வதம் பண்ணி இந்த ராவணனுடைய மாளிகை கோபுரத்தை காலால் உதச்சி பொடியாக்கிட்டு ராமர்கிட்ட வந்து சேர்ந்துடுறான். யுத்தம் ஆரம்பிக்கிறது, பிரமாதமாக யுத்தம் நடக்கிறது. அங்கதன் இந்திரஜித்தை தோக்கடிச்சுடுறான். இந்திரஜித் கோபத்தில் மறைஞ்சிருந்து ராமலக்ஷ்மணாம்பேல நாக பாசத்தை போடுறான், எல்லா படையும் மறைஞ்சிருந்து அடிக்கிறான், எல்லாரும் தவிக்கிறா. நாக பாசத்தை ராமலக்ஷ்மணா விழுந்திருக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப நம்பிக்கை எழுந்து ரொம்ப சோர்வடைகிறா. புஷ்ப விமானத்தை சீத்தை கொண்டு வந்து காமிக்க சொல்கிறான் ராவணன், சீத்தையும் பார்த்து புலம்பி அழறா. ராமர் ஒரு நிமிஷம் மூச்சு தெளிஞ்சு எழுந்து லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிறத பார்த்து அழறார். சுக்ரீவன் விபீஷன் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படும் போது கருட பகவான் வரார். கருட பகவான் வந்தோடனே அந்த பாம்புகள்லாம் ஓடி போய்டுறது, அவளை தடவி கொடுத்து அவள் முன்னை விட ரெண்டு மடங்கு சக்தியும் பலமும் தேஜஸ்ஸுமா ஆயிடுறா. கருட பகவான் சொல்றார், ராட்சசாகா கூட்டயோத்தினா பவத்தாம் ஆர்ஜவம்பலம், ராட்சசர்கள் சூழ்ச்சிகள் பண்ணுவார்கள், ஆனால் அவங்களுடைய நேர்மையும் உங்களுடைய சத்துந்தான் உங்களுக்கு பலம், கவலைப்படாதீங்க, நீங்கள் யுத்தத்தில் ஜெயிப்பீள், சீதையை மீண்டும் அடைவீர்கள், நான் யாருங்கிறது உங்களுக்கு கடைசியில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்புறம் மேலும் மேலும் ராவணன் ராட்சசர்கள் அனுப்புகிறான். இந்த வான்றப்படையிலேருந்து ஹனுமார் அங்கதன் சுகிரீவன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் வதம் பண்ணிடுறா. பிரஹஸ்தன்கிற சேனாதிபதி பெரும்படையோடு வரான். இந்த வானர படையினுடைய சேனாதிபதி நீலன் அவனோட கடுமையாக யுத்தம் பண்ணி அந்த பிரஹஸ்தனை வதம் பண்ணிடுறான். ராவணனுக்கு ஆச்சரியமாக போயிடுறது, அவனே யுத்தத்துக்கு வரான். அவன் வந்து பராக்கிரமமாக யுத்தம் பண்ணுறான். அந்த காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ராமரும் ராவணனுமா பிரதம யுத்தம், ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணும்போது ராவணன் ராமரை தூக்கின்னு இருக்கிற ஹனுமார் அடிக்கிறான். உடனே ராமர் கோவம் வந்து அந்த ராவணனை பொடிப்பொடியாக்கிடுறான். அவனுடைய கிரீடம் ரதம் சாரதி எல்லாத்தையும் கவச்சம் வில்லு எல்லாத்தையும் போய் அடுத்த பானம் போட்டால் ராவணன் மாண்டு போயிடுவான். அந்த மாதிரி அடிக்கிறான். ராமர் அடிக்கிறார், ராவணன் பயந்து போயிடுறான். வாழ்க்கையில் முதல் தடவை அவனுக்கு உயிர் பயம் ஏற்படுறது. ராம பானத்தை கண்டு நடுங்கிறான். ராமர் வந்து, நீ இன்னைக்கு நல்லா யுத்தம் பண்ண, தளர்ச்சியாக இருக்க, ஆயுதம் இல்லாமல் இருக்க, உன்னை கொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை, நீ போ, நாளைக்கு வான்னு அனுப்புறார். அவமானப்பட்டு திரும்பி வரான். வந்தோடனே அவன் கும்பகர்ணனை எழுப்புறான். கும்பகர்ணனுக்கு 6 மாதம் தூங்குவான், 1 நாள் எழுந்துப்பான். அவன் இப்போதான் தூங்க போயிருக்கான் 10 நாள் முன்னாடி. ஆனால் அவனை எழுப்புங்கோ, அவன் எழுந்தால் தான் எனக்கு நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கும்பகர்ணனை எழுப்புறது ரொம்ப ஒரு சிரிப்பான ஒரு சீனாக இருக்கும். அவனை உலக்கையால் இடிக்கிறா, அவன் காதை கடிக்கிறா, அவன் முடியை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்னு, அவன் மேலே யானையை ஓட்டுறா, தண்ணியை கொட்டுறா, என்னெல்லாம் பண்ணுறா, எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறா, பெரிய பெரிய சத்தம் பண்ணுறா, எல்லாம் பண்ணி ஒரு வழியாக அவனை எழுப்புறா. எழுந்து என்ன வேணும் அப்படிங்கிறான், ராமலக்ஷ்மணா யுத்தத்துக்கு வந்திருக்கா, நம்ம சைட்லேருந்து எல்லாரும் உதவாயிட்டே இருக்கா அப்படின்னோடனே, நான் ஏதோ நேர யுத்தத்துக்கு போகிறேங்கிறான். நீ நேர போகாதே, ராமரை பார்த்துட்டு போ, ராவணனை பார்த்துட்டு போகணுன்னு ராவணன் அவனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி நீ தான் எனக்கு ஜெயிச்சு தரணுங்கிறான். கும்பகர்ணன் சொல்கிறான், விபீஷன் பேச்சை கேளேன் அப்படிங்கிறான். இதுக்காக அவன் எழுப்பினேன், நீ எனக்கு யுத்தம் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னோடனே, நான் யுத்தம் பண்ணுறேன், நான் உனக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் யுத்தத்துக்கு போகிறான். ரொம்ப அவனை பார்த்து எல்லாருமே பயப்படுறா, யாருமே அவன் முன்னாடி நிற்க முடியல, எல்லாரும் ஜெயிச்சுட்டே வரான். ராமர் அவன் மேலே அஸ்திரங்களை போட்டு கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை போட்டு அவன் தலையை வீழ்ச்சிடுறார். அப்புறம் அத்திகாயன்னு ஒருத்தவரான், அவனை லக்ஷ்மண் வதம் பண்ணுறான். இந்திரஜித்து சீதாதேவி போல் ஒரு மாயையாக ஒரு சீத்தையை பண்ணி கொண்டு வந்து ஹனுமார் முன்னாடி வெட்டி போட்டோடனே ஹனுமார் பதறி போய் ராமர்கிட்ட வந்து சொல்கிறார். ராமர் மயக்கம் போட்டு வந்துட்டார். அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு போய் லக்ஷ்மணன் சொல்கிறான், ஹே ராமா, நீ எப்போவுமே தர்மத்தை நம்பியிருக்க, ஆனால் உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருது. அதனால தான் நீ செல்வத்தை விடாத, ராஜ்யத்தை விடாத நான் அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விபீஷன் வந்து சீத்தையெல்லாம் யாரும் வதம் பண்ண முடியாது, இது இந்திரஜித்தோட மாயை, அவன் நிக்கும்பரேன்னு ஒரு இடத்துல யாகம் பண்றான், அந்த யாகத்தை நம்ம தடுக்கணும், லக்ஷ்மணன் அனுப்புங்கன்னு ராமர் லக்ஷ்மணா போயிட்டுவான்னு சொல்றார். லக்ஷ்மணன் ராமரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு போறான். மூணு நாள் யுத்தம் பண்றான் இந்திரஜித்தும், அந்த நிக்கும்பலைங்கிற இடத்துல யாகம் பண்ணாதான் அவன் மறைஞ்சிருந்து அடிப்பான். இப்ப அவன் நேரா வந்துடுறான். லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் கடுமையான யுத்தம் நடக்கிறது. மூணு நாள் யுத்தம் நடக்கிறது. எந்த அஸ்திரத்தை போட்டாலும் ஒருத்தர் மாத்த அஸ்திரம் போட்டு ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாம போயிட்டே இருக்கும்போது லக்ஷ்மணன் ராமர் கிட்ட உன் தர்மம் உன்னை காப்பாத்தித்தான் கேட்டான். இப்போ அந்த ராமருடைய தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டான். தர்மாத்மா சத்யசந்தா ராமோதாசரதி பௌருஷேச்சா பிரதித்வந்தா ஷரைனம் ஜஹிராவணிம். என்னுடைய அண்ணா தசரத குமாரர் ராமர் சத்யசந்தர் தர்மாத்மா என்பது உண்மையானால் இந்த அம்பு இந்த ராவணனின் பிள்ளை இந்திரஜித்தை கொல்லட்டும்னு சொல்லி போடுறான். தலை கீழே விழுந்துடுது, இந்திரஜித்தோட தலை கீழே விழுந்துடுது. அப்படி அந்த ராமநாமத்துக்கு அவ்வளவு அவ்வளவு மகிமை. ராமருடைய சத்தியம் தர்மம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது ராமாயணத்துடைய முக்கியமான மெசேஜ், முக்கியமான செய்தி. அப்படி இந்திரஜித் வதமான பின்ன ராவணன் கோபத்துல சீத்தையை கொல்ல போறான். அப்போ யாரோ சுபார்ஷன்னு ஒருத்தன், நீ கொல்லாதவா யுத்தம் பண்ணு ராவணோட அப்படின்னு ராமனோட யுத்தம் சொல்றான். ஒரு மூலபல சைன்யம் லட்சம் பேரை அனுப்புறான். ராமன் தனியொருவராகவே கந்தர்வாசத்தை கொண்டு அவளை வதம் பண்றார். ராவணனே நேர யுத்தத்துக்கு வரான். ராவணனே நேர யுத்தத்துக்கு வரான். ராவணன் விபீஷணனை கொல்ல பாக்குறான். ரெண்டு வாட்டி விபீஷன் மேல வேலை விடுறான். ரெண்டு வாட்டியும் லக்ஷ்மணன் தடுத்துடுறான். உடனே ராவணன் கடுங்கோபத்தோட ஒரு வேலை லக்ஷ்மணன் மேல பாய்ச்சி லக்ஷ்மணன் கீழே விழுந்துடுறான். அப்ப ராமர் தவிக்கிறார். அவர் பிரதிஜை பண்றார், இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள உலகத்துல ராமர் இருக்கணும் இல்லைன்னா ராவணன் இருக்கணும். இன்னைக்கு ராமருடைய ராமத்தன்மையை உலகம் பார்க்க போகிறது. இன்னைக்கு இந்த துஷ்டனை நான் வதம் பண்றேன். எதுக்கா இவ்வளவு கோபத்தை நான் வச்சிருந்தேனோ அந்த கோபத்தை காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ராம ராவண யுத்தம். அதுக்கு நடுவில் ஹனுமார் போய் சஞ்சீவி மலையை திரும்பவும் கொண்டு வந்து முதல் தடவை ஒரு தடவை இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போட்டு எல்லாரையும் வதம் பண்ணும்போது சஞ்சீவி மலையை கொண்டு வந்து உயிர் கொடுத்தார். இப்போ ஒரு வாட்டி சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை உயிர்ப்பிக்கிறார். ராம ராவண யுத்தம் நடக்கிறது. ராவணன் தேரில் இருக்கான், ராமர் தலையில் நிற்கிறாருங்கன்னு இந்திரன் மாத்தலியோட தன்னுடைய தேர் அனுப்புறான். அது மேலே நின்று ராமர் யுத்தம் பண்ணுறார். அகஸ்தியர் வந்து ராமருக்கு ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்றார். அதை மூணு வாட்டி ஜெபிச்சு ராமர் பிரம்மாஸ்திரத்தை போட்டு ராவணனை வதம் பண்றார். அந்த ஹத்வா ராவணமாகவே ராவணனை யுத்தத்தில் வதம் செய்தார் அப்படிங்கிறது இங்க வருது. ஸோ இன்னைக்கு ராவண வதம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் யுத்த காண்டத்துல பட்டாபிஷேகம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.